الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال يا أبت لا تعبد الشيطان إن الشيطان كان للرحمن عتيا قال يا أبت إني أخاف أن يمسك عذاب من الرحمن فتكون للشيطان وليا صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாலும் என்ற அல்லாஹ் ஒரு உரைத்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்லாஹுவின் பெயரை கூறி இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன் சலாத்தும் சலாமும் என் உயிரிழ மேலான ஹலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள் சுவாமி அவன்கள் சபோசாதீங்கள் நல்லடியார்கள் முஸ்லீம்கள் மோமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியின் சமாதானம் உண்டாகட்டுமா அல்லாஹனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் தக்குவாவோடு பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தக்குவாக ஏற்றி வைக்கிறேன் எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு பயந்து கொள்ளுமாறு அடியின் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தையும் தக்குவாவை மீண்டும் ஒரு முறை எட்டி வைக்கிறேன் அன்பான அல்லாஹர்களே எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன் அன்பான அல்லாஹர்களே அல்லாஹா அந்த உலகத்திலே பல வகையான பொறுப்புகளை எங்களுக்கு தந்திருக்கிறான் பொறுப்புகள் இல்லாத யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஏராளமான பொறுப்புகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் எங்களை படைத்த அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல எங்களுடைய நபி ஹலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல அதே போன்று எங்களுடைய கலாம் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல அதே போல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பொறுப்பு தான் கடமை தான் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் கடமைகள் இஸ்லாத்தின் பார்வையிலே பிள்ளைகள் பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடிய உறவு இருக்குது அது மிகவும் பெருமதியான உறவு எந்த அளவென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்விடத்தில் எந்த திரையும் இல்லாமல் போய் சேரக்கூடிய துவா அதே போன்று பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவாவும் அதே போன்றுதான் எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே போய் சேரும் அந்த அளவு பெருமதியான உறவும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கு அடுத்ததாக இந்த உலகத்திலே நன்றி செலுத்துவதற்கு மிகவும் தகுதியான ஒரு உறவு இருக்குமாக இருந்தால் பெற்றோர்கள் தான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இன்றைய ஃபத்வாவிலே நாம் உங்களோடு பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்காக வேண்டி செய்த தியாகங்களையும் பெற்றோர்களுடைய சிறப்புகளையும் பெற்றோர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன என்ற விடயங்களையும் மூன்று விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பெற்றோர் பிள்ளை என்ற உறவு என்று சொல்கின்ற போது இது விரிவான ஒரு தலைப்பு, பல மனுஷியானங்களில் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கின்றன. அன்பான அல்லாஹ்வுடையார்களே, ஒரே ஹுத்பாவில் எல்லாவற்றையும் பேச முடியாது. என்றாலும் மிக சுருக்கமாக பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ற விடயத்தை இன்றைய ஹுத்பாவிலே நாம் பார்ப்போம். அதற்கு முன்னதாக பெற்றோர்கள் எங்களுக்காக வேண்டி செய்த தியாகங்கள் என்ன, சிரமங்கள் என்ன என்ற விடயத்தை பார்ப்போம். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்திலே பெற்றோர்கள் எங்களுக்காக வேண்டி செய்த தியாகங்கள் எண்ணில் அடங்காதவை, எண்ணில் அடங்காதவை. பெற்றோர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் பெருமதியானவர்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே ஒரு தாய் எங்களையே அந்த தாயுடைய கற்பத்திலே எங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு தாய்ப்பட்ட கஷ்டத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பறிக்கின்றான். வஹ்னா குருஹா என்ற அல்லாஹ் மிகவும் கஷ்டமான, கஷ்டத்துக்கு மிகவும் கடினமான எந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றானோ அந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். எங்களுடைய தாய் எங்களை வயிற்றிலே சுமக்கின்ற போது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு சுமந்தால் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றார். கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, இந்த வார்த்தையை கொஞ்சம் நாம் எல்லோரும் யோசிக்க வேண்டும். கடனுக்கு மேலே கடன் என்று சொன்னால் அந்த கடனை யாராலும் அடைக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு கடன் தொல்லை இருக்கிறது என்றால் அந்த மனிதனுடைய காணியை, அந்த மனிதனுடைய வாகனத்தை, அந்த மனிதனுடைய கடைகளை விட்டு கடனை அடைக்கலாம். கடனுக்கு மேலே கடன் என்றால் ஒரு ஊரை விட்டு கூட அந்த மனிதனுடைய கடனை அடைக்க முடியாது. அந்த அளவுக்கு மனிதனுக்கு கடன் மிகைத்திருக்கிறது. எனவே கடனுக்கு மேலே கடன் என்று சொல்கின்ற போது அதை எவ்வளவு மிகைத்து கடன் செல்கிறதோ அதே போல சிரமத்துக்கு மேலே சிரமப்பட்டுத்தான் ஒரு தாய் எங்களை அந்த தாயுடைய வயிற்றிலே சுமந்திருக்கிறார். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்த அளவென்றால் இன்றைய விஞ்ஞானிகள் விளங்கப்படுத்துகின்றார்கள், ஒரு தாய் ஒரு குழந்தையை அந்த தாயுடைய வயிற்றிலே இருந்து அல்லாஹ் வழியாக்குகின்ற போது தாய்படக்கூடிய கஷ்டத்தை இன்றைய விஞ்ஞானிகள் விளங்கப்படுத்துகின்ற போது சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் விபத்திலே சிக்கி தன்னுடைய உறுப்பை இழக்குகின்றான், தன்னுடைய கையையோ காலையோ இழக்குகின்றான், அந்த இழப்பை விடவும் பல கஷ்டங்களை, பல செலுத்திய கஷ்டங்களை ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவிக்கின்ற போது, ஒரு குழந்தையை இந்த உலகத்துக்காக வேண்டி அல்லாஹ் அந்த தாயுடைய வயிற்றிலே இருந்து வெளியாக்கின்ற போது தாய் படுகின்றால் கஷ்டப்படுகின்றால் என்ற செய்தியை இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. அன்பான அல்லாஹ்வுடையார்களே, அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹாலிஹா மா தஸ்ஹீதுன் இன்தல்லாஹ். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாய் மௌத்தானா என்றால், அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாயுடைய உயிர் பிரிந்து விட்டதென்றால், அந்த தாய் அல்லாஹ்விடத்திலே ஷஹீதாக, அல்லாஹ்விடத்திலே போர் செய்த ஒரு ஷஹீதாக கணிக்கப்படுவார் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கின்ற மிகவும் பெருமதியான ஒரு உறவுதான் பெற்றோர்களுடைய உறவாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு தாய் எங்களை அவருடைய கற்பத்திலே சுமக்கின்ற போதும் எந்த அளவு சிரமப்படுகிறார் என்றால், அந்த காலகட்டத்திலே அந்த தாயுடைய பயணங்கள் எல்லாம் மட்டுப்படுத்தப்படுகிறது, சாப்பாடு எல்லாம் அப்படியே கட்டுப்பாடுக்குள் கொண்டு வரப்படுகிறது, நினைத்தவாறு தூங்க முடியாது. அந்த தாய் நிறைய வாங்கி இருக்கிறார், ஒரே தலை சுத்துக்கு ஆளாகி பிறண்டு பிறண்டு படுக்கின்றாள். ஏன் எங்களை அந்த தாயுடைய கற்பத்திலே சுமக்கின்ற ஒரே காரணத்துக்காக அந்த தாய் நிம்மதியெல்லாம் இழக்கிறார். கண்ணியமானவர்களே, இப்படி சிரமப்பட்டவர்கள் தான் எங்களுடைய பெற்றோர்கள். அது மாத்திரமல்ல, ஒரு குழந்தை பிறந்ததற்கு பின்னால், ஒரு குழந்தை பிறந்ததற்கு பின்னால் ஒரு தாய் எங்களை எல்லாம் அந்த தாயுடைய நெஞ்சோடு அணைத்து மார்போகத்திலே வைத்து எங்கள் எல்லாருக்கும் பால் தரவில்லை என்றால், இரண்டு நாள் மூன்று நாள் பால் தரவில்லை என்றால், நாம் எல்லாம் இந்த உலகத்திலே ஹயாத்தாக இருப்போமா? இந்த பிள்ளை பால் குடிக்காது என்று தாய் எங்களை ஒதுக்கி இருந்தால் நாம் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க மாட்டோம். எனவே அன்பானவர்களே, எங்களுடைய தாய் எங்களை அந்த தாயுடைய நெஞ்சோடு அணைத்து எங்களுக்கு மார்புகத்திலே வைத்து பால் தந்ததன் காரணமாகத்தான் நானும் நீங்களும் ஹயாத்தாக இருக்கிறோம். அன்பான அல்லாஹ் நபியார்களே, இன்று சில பிள்ளைகளை சமூகத்திலே பார்க்கிறோம். ஒரு அழகான மனைவி கிடைத்து விட்டது, அதற்காக அல்லது ஒரு சொத்து செல்வம் உள்ள ஒரு குடும்பத்திலே திருமணம் முடித்து விட்டார் என்பதற்காக பெற்ற தாயை தகப்பனை ஒதுக்குகின்ற பிள்ளைகளை சமூகத்திலே பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, ஒரு அழகை கண்டு எங்களுடைய மனைவி அழகு, அதனால் எங்களுடைய தாயை ஒதுக்குறோம் என்றால் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக நாம் எல்லோரும் பதிய வைக்க வேண்டும். எங்களுடைய தாயுடைய அழகு போனது எங்களை இந்த உலகத்துக்கு பிறக்க செய்ததால், எங்களுடைய தாய் அழகு ஆனால் எங்களுடைய தாய் ஐந்து ஆறு குழந்தைகளை அந்த தாயுடைய கற்பத்திலே சுமந்து அல்லாஹ் வழியாக்குகின்ற போது அந்த தாயுடைய அழகு அப்படியே குறைந்து குறைந்து அந்த பிள்ளைகளுக்கு எதுமை செய்கின்ற விடயங்கள், கஷ்டப்படுகின்ற விடயங்கள், அந்த பிள்ளையோட உறுப்பு கழிவு கொடுப்பது எல்லா விடயங்களையும் ஒரு தாய் செய்து செய்து அப்படியே அந்த தாய் என்ன செய்கிறார், அந்த தாயுடைய அழகெல்லாம் அப்படியே போகிற யாரால் இந்த பிள்ளைகளை இந்த உருவத்துக்காக அவனை உருவாக்கியதா? அன்பான அல்லாஹ் அங்கடியார்களே, இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், ஒரு கம்பெனியில போய் நாலு அஞ்சு வருஷம் ஒரு மனிதன் வேலை செஞ்சா, அந்த மனிதன் ஒரு ஏசி கம்பெனியில வேலை செஞ்சாலும் அந்த மனிதனுடைய தலையெல்லாம் பழுத்திருப்பதை நாங்க பார்க்கிறோம். அல்லது அதிகமாக புகை வீசக்கூடிய ஒரு கம்பெனியில வேலை செஞ்சா அந்த மனிதன் நிறைய கருத்திருப்பதை பார்க்கிறோம். அல்லது அதிகமாக வெயில் உள்ள ஒரு வனாந்திர மாதிரி பகுதியில வேலை செஞ்சா அந்த மனிதர் நாலஞ்சு வருஷத்துல அவரை முகத்தை கூட தேடிக்கொள்ளே இல்லாத அளவுக்கு நாங்க பார்க்கிறோம். ஆனா தாய் தந்தை என்று சொல்லக்கூடியவர்கள் கண்ணியமானவர்களே, ஐந்து பிள்ளையை பெற்றாலும் ஐந்து பிள்ளையும் பார்க்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நபியார்களே, பத்து வயதை தாண்டி எத்தனையோ பிள்ளைகளுடைய உடுப்புகளை கூட இன்றைய தாய்மார் தான் கழுவி கொடுக்கின்றார். எனவே அன்பான அல்லாஹ் நபியார்களே, இந்த உலகத்திலே பெற்றோர்கள் செய்திருக்கின்ற தியாகம் கஷ்டம் ஏராளம். அது மாத்திரமல்ல, ஒரு தாய் ஒரு குழந்தையை நடக்க விட்டு அழகு பார்ப்பாள், எல்லோரும் அந்த குழந்தை நடப்பதை பார்த்து ஆனந்தம் அடைவார்கள். தமிழிலே ஒரு பழமொழியிலே சொல்லுவார்கள், பூ பூத்தால் அழகு ஆனால் எமது குழந்தைகள் எது செய்தாலும் அழகு என்பார்கள். குழந்தைகள் சிரித்தாலும் அழகுதான், அழுதாலும் அழகுதான், நடந்தாலும் அழகுதான், இருந்தாலும் அழகுதான். அதே போல எல்லோரும் அந்த குழந்தை நடப்பதை பார்த்து ரசிப்பார்கள். ஆனால் தாயுடைய கவனம் எப்படி இருக்கும் தெரியுமா? நடக்கின்ற நடையிலே என்னுடைய குழந்தை தவறி விழுந்து விடக் கூடாது என்பதிலே தாய் கண்ணும் கருத்துமாக இருப்பார். நடக்கின்ற அழகை பார்ப்பதை விடவும் நடக்கின்ற நடையிலே என்னுடைய குழந்தை கால் சறுக்கி விழுந்து விடக் கூடாது என்பதிலே தாய் கண்ணும் கருத்துமாக இருப்பார். இதுதான் தாய் பாசம். அரச நாயினும் ஒரு அன்னைக்கு மகனே என்பார்கள். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய மன்னராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு தாயுடைய பிள்ளையாகத்தான் அவர் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறார். அதனால் தாயை மதிக்கின்ற போதுதான் அந்த அரச மனையிலும் அந்த மன்னர் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்திலும் அவருக்கு நிம்மதி கிடைக்கும், அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்ற செய்தியை பல மொழிகள் செல்வதை பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, ஒரு தாய் வீட்டிலே எல்லோருக்கும் முன்னதாக சமைத்து விடுவாள், ஆனால் இறுதியாகத்தான் தாய் சாப்பிடுவாள். ஒரு தாய் ஆரம்பத்திலே சமைத்து விடுவாள், கணவர் வருவார், மகன் மகள் எல்லோரும் வருவார்கள், உப்பு இருக்க வேண்டும், ருசி இருக்க வேண்டும், உணவு ரசனையாக இருக்க வேண்டும், அப்போதுதான் அவர்கள் சாப்பிடுவார்கள். ஏதாவது குறையும் சொல்லிவிட்டு சாப்பிடாமல் வெளியிலே செல்லி சென்று சாப்பிடுகின்ற எத்தனையோ குழந்தைகளும் சமூகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாரும் சாப்பிட்டதற்கு பின்னால் உணவு மிஞ்சி இருந்தால் தான் ஒரு தாய் சாப்பிடுவாள். உணவு மிஞ்சி இருக்க இல்லையா, தாய் சாப்பிட்டதை போன்று நடித்து விடுவாள், சாப்பிட்ட மாதிரி நடித்து விட்டு அப்படியே தூங்கி விடுவாள். தன்னுடைய கணவனுக்கு சொல்ல மாட்டார் சாப்பிடவில்லை என்று, தன்னுடைய பிள்ளைக்கு சொல்ல மாட்டார் சாப்பிடவில்லை என்று. தனக்கு மீன் இருக்காது, தனக்கு இறைச்சி இருக்காது, தன்னுடைய குழந்தை கணவன் பிள்ளைகள் எல்லோருக்கும் அதை பங்கு வைத்து விட்டு அப்படியே தாய் வெறுமனே ஒரு ஆணத்தோடு சாப்பிடுவார். கண்ணியமானவர்கள், இதுதான் தாய் பாசம். குழந்தைகளா பட்டவர்கள் கேட்க வேண்டும், தந்தையே அல்லது தாயே உங்களுக்கு ஏதாவது உணவு இருக்கிறதா, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா என்று கேட்டு அவருடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஜிஹாது செய்வதற்கு அனுமதி தாருங்கள், இந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டிலே போய் யுத்தம் செய்வதற்காக, இஸ்லாம் மேலோங்குவதற்காக என்னுடைய உயிரை நான் கொடுக்க போகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் நாயகமே என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அனுமதி கேட்டார். திருப்பி அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், உங்களுடைய பெற்றோர் ஹயாத்தோடு இருக்கிறார்களா? ஆம் நாயகமே, ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் உங்களுக்கு ஜிஹாதுடைய கூலியை தருவான். உங்களுடைய பெற்றோரை அழகான முறையில் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், பணிவிடை செய்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு அந்த பணிவிடையினூடாக ஜிஹாதுடைய கூலியை தருவான் என்று சொல்லி அனுப்பினார். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து கேட்டான், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஹஜ் செய்ய அனுமதி தாருங்க, நான் ஹஜ்ஜுக்கு போறேன் என்று கேட்டான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கேட்டார்கள், உங்களுடைய பெற்றோர் ஹயாத்தில் இருக்கிறார்களா? ஆம் நாயகமே, ஹயாத்தில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய கூலியை தருவான். பணம் எல்லாம் செலவழித்து நீங்க ஹஜ்ஜுக்கு போக தேவையில்லை, சிரமப்பட்டு மாத கணக்கில் அந்த கடமைக்காக வேண்டி சிரமம் எடுக்க தேவையில்லை. நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா, வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட பெற்றோருடைய பேர் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, அவங்களுடைய ஹிதுமத்துகளை கவனித்துக் கொள்ளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை நிச்சயமாக ஹஜ்ஜு செஞ்ச பட்டியலில் சேர்த்துக் கொள்வான், ஹஜ்ஜுடைய கூலி அவங்களுக்கு தருவான் என்று சொல்லி அந்த மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருக்கு பணிவிடை செய்யுமாறு அனுப்பி வைத்தான். அன்பான அல்லாஹ்வினுடையர்களே, அந்த அளவு மிக சிறந்த அமல் தான் அந்த பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணிவிடையாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வினுடையர்களே, அது மாத்திரமல்ல, பெற்றோர்களை சொல்லக்கூடியவர்கள் சாதாரணமானவர்கள், தாய்மார்கள் எங்களுக்காக அவருடைய இரத்தத்தை பாலாக ஆக்கி தந்தவர்கள். கண்ணியமானவர்களே, பெற்றோர்கள் காட்டுகின்ற பாசம் சாதாரணமான பாசம் அல்ல. அதனால் தான் சொல்லுவார்கள், பிர்ருல் வாலிதைன் தீனுன் வதை, பெற்றோர்களை பார்ப்பது தீன், ஒன்று மார்க்கம், இன்னொன்று தைன் கடன். மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கட்டாயம் பார்க்க வேண்டும், இன்னொன்று இருக்கிறது கடன். பார்க்காவிட்டால் நிச்சயமாக ஒரு கடன், ஒரு காலத்திலே அந்த கடனை நாம் நிறைவேற்றுவோம். நாங்க எங்கட உமா பாப்பாவை பார்க்க இல்லையா, எங்கட தாய் சாப்பாடு நாங்க எல்லாம் பணம் கொடுத்து வைத்தியத்தாளர் பார்க்கிறோமா? நிச்சயமா ஒரு காலத்துல எங்கட பிள்ளைகளும் எங்களை பணம் கொடுத்து பார்ப்பார்கள். எங்கட தாய் தந்தைக்கு காலால உதைஞ்சோமா? மனைவி சொல்ற பேச்சை கேட்டு ஒதுக்கினோமா? நிச்சயமாக ஒரு காலம் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளா ஒதுக்கப்படுவோம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அன்பான அல்லாஹ்வினுடையார்களே, பெற்றோர்கள் மிகவும் சிறந்தவர்கள். பெற்றோர்கள் எந்த அளவு சிறந்தவர்கள் என்றால், கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, இந்த உலகத்துல ஒரு மனைவி எங்களை விட்டு மௌத்தாகிட்டாண்டா, இன்னொரு திருமணம் முடிச்சு கொள்ளலாம். ஒரு பிள்ளை எங்களை விட்டு மௌத்தாகிட்டா, திருமணம் முடிச்சு இன்னொரு பிள்ளைய பெற்றுக் கொள்ளலாம். தொழிற்துறவு லஸ்தாகிட்டா, இன்னொரு தொழிற்துறவு ஆரம்பித்துக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய தாய் சாப்பன் மௌத்தாகிட்டா, இன்னொரு தாய் சாப்பன் இந்த உலகத்துல கிடையாது. பணம் கொடுத்து தாயையோ தந்தையோ வாங்க முடியாது. இரண்டாவது வரக்கூடியவங்க சாட்சியாக இருப்பாங்க அல்லது சாட்சியாக இருப்பாங்க. அன்பான அல்லாஹ்வினுடையார்களே, எங்களுடைய தந்தையிடத்தில் கிடைத்த அன்பு, எங்களுடைய தாயிடத்தில் கிடைத்த அரவணைப்பு, தாயிடத்தில் கிடைத்த அன்பு நேசம் அந்த சாட்சியிடத்தில் கிடைக்காது. எங்களை வாப்பா காட்டிய அன்பு எங்களுடைய சாட்சியா காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோரை இழந்து சாட்சியா சாட்சியமாவோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களை கொஞ்சம் தட்டி கேட்டு பாருங்க அன்பான அல்லாஹ்வுடையார்களே, தாய் சாப்பாட்டு இருந்த பாசம் உங்களுக்கு கிடைக்குதா என்று கேட்டு பாருங்க. தாய் சாப்பாடுக்கு நாங்க ஓங்கி அடிப்போம், ஆனா அந்த அடியை அவங்க இன்பமாக எடுத்துக் கொள்ளுவாங்க கண்ணியமானவர்களே, அது அடியாக பார்க்க மாட்டாங்க. ஏண்ட புள்ளதான் எனக்கு அடிக்கிறான், பரவாயில்லை எங்களை தாய் வெளியில கூட சொல்லாம அதை பொலிஸ்ல போயிட்டு முறைப்பாடு செய்யாம எங்களை தாய் தகப்பன் அமைதியா இருந்துடுவாங்க. சாச்சி சாச்சாக்கு அப்படி ஒரு கையை வச்சு பாருங்களே, லேசா ஏசி பாருங்களே, முன்ன பின்ன லேசா நடந்து பாருங்களே என்ன நடக்கும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பெருமதியானவர்கள், அவர்களை பெருமதியாக கருதுங்கள். பெற்றோர்கள் இல்லாதவர்கள் பெற்றோர்களுக்காக வந்து அதிகமாக துவா செய்யுங்கள். பெற்றோர்களுக்காக வந்து துவா செய்வது பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஒன்றாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் பெற்றோர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, தேடக்கூடிய பணத்துல பெற்றோருக்கு பணத்தை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. அண்மையில ஒரு ஊர்ல கேள்விப்பட்டேன், மிகப்பெரிய ஒரு தனவந்தர் வருடத்துல தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கு கொடுத்த பணம் 2000. அந்த பணம் இருந்து பிரயோஜனம் இருக்குமா? அதுவும் காணாம ஊருள்ள அவங்க ஏழு சொல்லி அந்த தாய்க்கு ஒரு பணத்தை ஊரால ஒதுக்குன்ற போதோ, ஊரால ஒரு பணத்தை அந்த தாய்க்கு ஒதுக்குன்ற போதோ, அந்த குடும்பம் சார்பாக சிலர்கள் சிலிருக்கிறாங்க, அவங்களுக்கு யார கொடுக்கவானா? அவங்களோட குடும்பத்துல நிறைய பேர் அவங்க பாக்குறாங்க, அவங்களோட மகன் எல்லாம் பணக்காரன் என்று சொல்லி கண்ணியமானவர்களே வெளியில உள்ளவங்க சொல்றாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, பிள்ளைகள் பணக்காரர்கள் தான், வெளியிலே பணக்காரர்கள் தான், ஆனால் அந்த பணத்தை கொண்டு சமூகத்துக்கு பிரயோஜனம் இல்லை, தன்னுடைய தாய் தந்தைக்கு பிரயோஜனம் இல்லை. உள்ளத்திலே ஒன்றை ஆழமாக வையுங்கள், எங்களுடைய பிறப்பு எங்களுக்கு பிறரால் தரப்பட்டது, எங்களுடைய பெயர் எங்களுக்கு பிறரால் தரப்பட்டது, எங்களுடைய சொத்து செல்வம் எங்களுக்கு பிறரால் தரப்பட்டது, எங்களுடைய கல்வி எங்களுக்கு பிறரால் தரப்பட்டது, எங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள் மரியாதை எல்லாம் பிறரால் தரப்பட்டது. நாங்கள் ஒரு நாள் மௌத்தானால் 4 கடமைகள் இன்னொரு சமுதாயம் தான் எங்களுக்கு அவற்றை செய்து விடுவார்கள். கண்ணியமானவர்களே, குளிப்பாட்டுவார்கள், கஃபன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், நல்லடக்கம் செய்வார்கள், ஒன்றுமே எங்களுக்கு சொந்தமானதல்ல, இன்னொரு சமுதாயம் தான் எங்களுக்கு செய்து விடுவார்கள். எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் நாங்க பாவிப்பதை விடவும் கூடுதலாக இன்னொரு சமுதாயம் தான் பாவித்துக் கொண்டிருக்கிறாங்க. நாங்க தேடி போட்ட செல்வம், நாங்க தேடி போட்ட வாகனம், நாங்க கட்டின வீடு யாரு வாழ்றாங்க? யாரெல்லாம் பணத்தை தேடினாங்களோ, தேடினவங்க அனுபவிக்கிறதை விடவும் கூடுதலாக அந்த குடும்பத்தார் ஏழையோர் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. எனவே அன்பானவர்கள், எல்லா தந்திருக்கின்ற செல்வங்களை கொண்டு பெற்றோரை மகிழ வையுங்க. சொத்து செல்வங்களை கண்டு பெற்றோர்களை ஒதுக்கிடாதீங்க. பணம் இருக்குதே, பணம் இன்று என்னிடத்துல இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர் இருக்கும். எனவே பணத்தை கண்டு உங்களோட பெற்றோரை ஒதுக்கிடாதீங்க. சொல்லுவாங்க, பணம் எங்கள்கிட்ட இருந்தா நாங்க பணக்காரன், பணம் எங்கள்கிட்ட இல்லையா நாங்க ஏழை, பணம் எங்கள்கிட்ட இல்ல இன்னொருத்தர் நாங்க வாங்குறோமா நாங்க கடனாளி, பணத்தை நாங்க இன்னொரு கொடுக்கிறோமா நாங்க கொடையாளி, பணம் எங்கிட்ட இருக்குது நாங்க செலவழிக்க இல்லையா நாங்க கஞ்சன், பணம் எங்கிட்ட இல்ல பணத்தின் மீது அதிகமாக நாங்க ஆசை வைக்கிறோமா நாங்க பேராசை பிடித்தவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பணம் இருக்குதே ஒரு மனிதனை பல கோணத்துல மாற்றும், சில வேளை நாங்க 6 கோணத்திலையும் மாட்டி இருப்போம். எனவே பணத்தை கண்டு எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை ஒதுக்கி விடாதீங்க. பெற்றோர்களை பெருமதியாக கருதுங்க. பெற்றோர்கள் சமூகத்தில் பாக்கியவான்கள். பெற்றோர்களுடைய திருப்தி இருக்குது, நிச்சயமாக அந்த திருப்தியை கொண்டு அல்லாஹ் நாளை மறுமையில் எங்களை சந்தோஷப்படுத்துவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் மிக முக்கியமான 3 விடயங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இரண்டையும் செய்கின்ற போதுதான் எங்களை கபூலாக்குவான். அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹுக்கு மட்டும் கட்டுப்பட்டால் போதாது, ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த கட்டுப்பாடு நிச்சயமாக கபூல் செய்யப்படும். அதே போன்று நீங்க சதக்கா ஜகாத்தையும் கொடுங்க, கொள்கையை நிறைவேற்றுங்க. குர்ஆன் சொல்லுது, ஒரு மனிதர் ஜகாத்தை கொடுக்கறாங்க, ஆனா கொள்கையை நிறைவேற்றலன்னா அந்த கொடுக்கக்கூடிய ஜகாத்துல எந்த பிரயோஜனம் இல்ல. சொல்லுகிறாரு ஜகாத்தை கொடுக்க இல்லன்னா சொல்லுகிற கொள்கையில பிரயோஜனம் இல்ல. அதே போலதான் அனிஸ்குருளி வலிவாலிதை, எனக்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்ததாக அவனுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி பெற்றோருக்கு நன்றி செலுத்த இல்லையா, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினது கபூல் ஆகாது. பெற்றோருக்கு மட்டும் நன்றி செலுத்துறீங்க, அல்லாஹுக்கு நன்றி செலுத்த இல்லையா, பெற்றோருக்கு நன்றி செலுத்தினது கபூல் ஆகாது. எனவே அன்பான அல்லாஹு நபியார்களே, பெற்றோர்களை பாக்கியமாக கருதுங்க, பெற்றோர்களுக்கு நல்ல முறையில அவங்களை பராமரியுங்க. நிச்சயமாக அல்லாஹ் நாளைய வறுமையில எங்களை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கின்றான். ஒரு வலமை இருக்குது, பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு நசீஹத்தும் வசியத்தும் பண்ணுவார். ஆனால் பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், கண்ணியமானவர்களே, பிள்ளைகளும் பெற்றோருக்கு நசீஹத், பிள்ளைகள் பெற்றோருக்கு வசியத்து பண்ணிய நல்ல உபதேசம் பண்ணிய பல வரலாறுகளை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். ஹலத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆதரவு சொல்லக்கூடிய ஒரு சிலை வணக்கக்காரர். ஹலத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்கின்றார்கள், அருமை தந்தையே, நீங்க ஷைத்தான வணங்க வேண்டாம், படைச்சரப்புக்கு மாறு செய்யக்கூடியவன். எனவே எனது அருமை தந்தையே, நீங்க ஷைத்தான வணங்காதீங்க வாப்பான்னு சொல்லி மகன் வாப்பாக்கு புத்திமதி சொல்லிக் கொடுக்கிறாரே. வாப்பாதான் மகனுக்கு புத்திமதி சொல்லி கொடுக்கணும். குர்ஆன் சொல்லுது, பல மகன்மார்களும் வாப்பமாருக்கு புத்திமதி சொல்லி கொடுத்தாங்க. தொடர்ந்து அதே மகன் சொல்கிறார், கண்ணியமானவர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருமை தந்தையை பார்த்து சொல்கின்றார்கள், வாப்பா நீங்க சைத்தான வணங்குவானோ, வாப்பா சைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவன், அப்படி நீங்க சைத்தான வணங்கினா சைத்தான் உற்ற நண்பனாக உங்களை வழிகெடுத்துடுவான். நிச்சயமாக சைத்தான் படைச்ச ரபுக்கு மாறு செய்யக்கூடியவன் வாப்பா. எனவே நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க, உங்களுக்கு இன்னொரு குர்ஆன் இருக்கிறத கபூல் செஞ்சு கொள்ளுங்க. என்ன விஷயங்கள் எல்லாம் சில நசீஹத்துகளை பண்ணி கொடுக்கிறான் கண்ணியமானவர்களே. அதுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து அவங்களுடைய தந்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. قال أرائب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنتهي لأرجمنك ومجرني مليا تقولون ذلك إن إبراهيم إن أولو قال ونگي تبنى تسليه لئلام ونگ وانام على ذرك تقول ريا إند ويلي ينك دعوات طار ويلي ينك يرسى إلن دا நிச்சயமாக உன்னை கல்லால அடித்துக் கொள்ளுவேன், என்ன விட்டு ஒதுங்கி போயிடுவேன், இப்படி வேலை நீ செய்யாத என்று வாப்பா மகனுக்கு சொல்றாரு. கண்ணியமானவர்கள் அதுக்கு பின்னால மகன் சொல்றாரு, எனது அருமை சந்தை உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், நான் சொல்வது நல்லதுதான் என்று சொல்லி மகன் அப்படியே சொல்லி கொண்டு போறான். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு இருக்கிற மகன்மாரு வாப்பமாருக்கு புத்திமதி சொல்லி கண்ணியமானவர்களே, வாப்பமாரு ஏற்றுக்கொள்ளுவாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா என்பது அடுத்த விஷயம். கண்ணியமான அல்லாஹ் நபியார்களே, வாப்பா எங்களுக்கு திருப்பி ஏதாவது ஏசினா அவங்களுக்கு அளிக்கக்கூடிய தரத்துலதான் இன்றைய குழந்தைகள் இருக்கிறார். அன்பானவர்களே, பெற்றோருக்கு செய்யக்கூடிய நோவில் இருக்குது சாதாரணமானதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அலா உனபியுக்கும் அக்பரில் கபாயிர், அலா உனபியுக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும் பாவத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, மிகப்பெரிய பாவத்தை அறிவிக்கட்டுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூணு விடுத்தம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னா, குல்னா பலா யா ரசூலல்லாஹ், அப்படிப்பட்ட பெரும்பாவத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்களே, நாங்களும் கவிந்து கொள்றதுக்கு என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் சொன்னபோது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ் வ அகூகுல் வாலிதைன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய பாவம். அதுக்கு அடுத்ததாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றோருக்கு நோவினை செய்வது, பெற்றோருடைய உள்ளத்தை உடைப்பது மிகப்பெரிய பாவம். கண்ணியமானவர்களே, இந்த பாவம் இருக்குதே, பெற்றோர்கள் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஹுகூகுல் இபாத், அடியார்களோடு சம்பந்தப்படக்கூடிய விடயம், அதிலும் எங்களுடைய பெற்றோரோடு சம்பந்தப்படக்கூடிய விடயம். எனவே கண்ணியமானவர்களே, பெற்றோருடைய மனதை யாரும் உடைத்து விடாதீங்க. பெற்றோருடைய சந்தோஷத்தில் அல்லாஹ் சந்தோஷம் இருக்கிறது, பெற்றோருடைய கோபத்தில் அல்லாஹ் கோபம் இருக்கிறது. எனவே பெற்றோரை சந்தோஷமா வச்சா நிச்சயமாக நாளே மறுமையில் அல்லாஹ் எங்களை சந்தோஷமாக வைப்பான். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, பெற்றோர்களை முடியுமானவரை கவனியுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில பரக்க செய்வான். அதே போன்று பெற்றோருடைய குடும்பங்கள், பெற்றோருடைய உறவுகள், இவர்களோடு சேர்ந்து வாருங்கள். ஒரு உறவிக்குது கண்ணியமானவர்களே, திருமண உறவிக்குதே சில வேளை அது முறிஞ்சு போகலாம். திருமணம் முடிப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னதாக மாப்பிள்ளோட பேரு தெரியாது, மாப்பிள்ளோட தாய் தந்தர பேரு தெரியாது, ஊரு தெரியாது. கல்யாணம் முடித்ததுக்கு பின்னாலதான் தெரியும் மாப்பிள்ளோட பேரு தெரியும், மாப்பிள்ளோட தாய் தந்த ஊர் எல்லாமே தெரியும். திருமணம் முடிச்சு மூணு நாலு மாசத்துல முன்ன பின் ஆகிட்டா, சலாசல முடிஞ்சிட்டா, அந்த உறவு துண்டிச்சா துண்டிச்சதுதான். ஆனா தாயுடைய உறவும் தந்தையுடைய உறவும் எங்களுடைய இரத்த உறவும் துண்டிக்காத உறவும், அரிசோடு சம்பந்தப்படக்கூடிய உறவும், இந்த உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்தானாலே மறுமையில் எங்களுக்கு துவர்க்க போக முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த உறவுகளோடு நல்ல முறையில் சேர்ந்து கொள்ளுங்க. எங்களை வீட்டு வாப்பா அம்மா பிரிஞ்சிட்டாங்களா, அவங்களோட உறவுகளோட சாட்சி மாமா அவங்களோட உறவுகளோட நல்ல முறையில் சேர்ந்து கொள்ளுங்க. உறவுகளை சேர்ந்து வாழ்வு என்பது வெறுமனே எங்களுக்கு தாராங்க என்பதற்கு அவனை கொடுக்கிறது, எங்களை கவனிக்கிறாங்க என்பதற்கு அவனை கவனிக்கிறது, இதல்ல உறவு முறைகளை சேர்ந்து வாழ்றது. எங்களுக்கு தராட்டியும் நாங்க கொடுக்கணும், எங்களுக்கு சொல்லாட்டியும் நாங்க சொல்லணும், எங்களை அரவணைக்காட்டி நாங்கள் அவங்களை அரவணைக்கணும். எனவே அன்பானவர்களே, எனவே பெற்றோருடைய வசியத்துகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்க, பெற்றோருடைய உடன்படிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்க. பெற்றோர்கள் எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா அவங்களோட ஹக்குகளை நிறைய சதக்காக்கள் செய்யுங்க, அவங்களுக்கு அவங்க அதிகமாக துவா செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் எங்களோட துவாக்களை கொண்டும் நாளைய மறுமையில எங்களுக்கு அல்லாஹ் நிறைய சிறப்பை தருவான். அது மாத்திரமல்ல, எங்களை பெற்றோருக்கு அதிகமாக எதுமை செய்தால் நிச்சயமாக எங்களை பெற்றோருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் இந்த சிறார்களாக வாழ்ந்து வரக்கூடிய எங்களுடைய குழந்தைகள் நிச்சயமாக எங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். எனவே கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு உறவை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன், அதுதான் பெற்றோருடைய உறவு. இந்த உறவை யாரும் பாழாக்கி விடாதீர்கள், பெற்றோர்களை யாரும் ஒதுக்கி வாழாதீர்கள். சில பிள்ளைகளை நாங்க பார்க்கிறோம், ஒரே ஊருல வாப்பா உமாம் இருக்கிறாங்க, அதே ஊருல பிள்ளைகளும் இருக்கிறார்கள், மாத கணக்குல பிள்ளைய பார்க்காதவங்க, மாத கணக்குல அந்த பிள்ளைகள் வாப்பா அம்மாவை பார்க்க போகாத எத்தனையோ பிள்ளைகள் சமூகத்தில் இருக்கிறாங்க. எனவே அன்பானவர்களே, நம்முடைய நேரம் எப்படியோ கணிஞ்சு கொண்டிருக்குது. நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைதான், எங்களுடைய போனுக்கும் எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கும் எங்களுடைய வைபருக்கும் எங்களுடைய பேஸ்புக்குக்கும் கொடுக்கிற நேரம் எங்களுடைய தாய் தந்தைக்கு நாம கொடுக்கிற இல்ல, எங்களுடைய பள்ளிக்கு நாம கொடுக்கிற இல்ல, எங்களுடைய அல்லாஹுக்கு கொடுக்கிற இல்ல, எங்களுடைய கலாம் எங்களுடைய இமாம் குர்ஆனுக்கு கொடுக்கிற இல்ல. கண்ணியமானவர்களே, மனுஷியான கணக்க போனில் காலம் கழியுது, ஆனா எங்களை பள்ளியில குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நேரம் தான் பள்ளிக்கு வாரோம். கண்ணியமானவர்களே, பெற்றோர்களை குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் தான் அவனுக்கு அவனை செய்துமை செய்யறோம். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இறுதியாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், பெற்றோர்களுடைய மனதுகளை உடைத்து விட்டு யார் இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகிடாதீங்க. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சில மன்னிப்பு கிடைக்காது. இந்த உலகத்திலே அல்லாஹ் சில பாவங்களுக்கு தண்டனையை வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட பாவங்கள்ல ஒன்றுதான் பெற்றோருக்கு செய்யக்கூடிய நோவினை, பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டம், அந்த கஷ்டத்துக்கு நிச்சயமாக இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு கஷ்டத்தை தந்து விடுவான். எனவே கண்ணியமானவர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெற்றோரை மதித்து நடக்கக்கூடிய, பெற்றோருடைய பெருமதிகளை விளங்கி நடக்கக்கூடிய, பெற்றோருடைய சிறப்புகளை உணர்ந்து நடக்கக்கூடிய சாலிஹான குழந்தைகளாக அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு யாரெல்லாம் பிரிந்திருந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் கபர்களை வாழ்கின்றார்களோ அந்த பெற்றோர்களுக்கு கபர்களில் சுவர்க்கத்தை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், எந்தெந்த பிள்ளைகள் பெற்றோருடைய பெருமதியை விளங்காம இருக்கிறார்களோ இனி மேலாவது விளங்கக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை ஆக்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய கால நேரங்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், பெற்றோர்கள் கட்டுப்பட்டவர்களாக எல்லாரையும் ஆக்கிக் கொள்வாயாக. பெற்றோருடைய பொருத்தத்தை பெற்று அல்லாஹ்வுடைய பெருத்தத்தை சொல்லக்கூடியவர்களாக அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருவாயாக. எங்களை காலாட்டி கஷ்டப்பட்டார்கள் யா அல்லாஹ், எங்களுக்கு அவருடைய கால நேரங்களை ஒதுக்கினார்கள் யா அல்லாஹ், எங்களுக்கு சிரமத்தை காட்டவில்லை யா அல்லாஹ், எங்களுக்கு அவருடைய கண் விழித்தார்கள் யா அல்லாஹ், எங்களுக்காக
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.